இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது. யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது. கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து நேதாஜி தலைவர் என்று இந்திய மக்களால் அழைக்கப்படும் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய சுதந்திர போராட்ட தலைவராவார். இரண்டாம் உலக போர் நடைபெற்ற போது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாய் இருந்த நூற்றுக்கணக்கான இந்தியர்களை ஒன்று திரட்டி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி அப்போது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயருக்கு எதிராக தாக்குதல் நடத்தியவர். இவர் 1945 ஆகஸ்ட் 18 அன்று தைவான் நாட்டில் ஒரு விமான விபத்தில் இறந்து விட்டதாகவும் உருசியாவிற்கு சென்று 1970களில் இறந்து விட்டதாகவும் அல்லது ஒரு துறவியின் வடிவில் வடஇந்தியாவில் மறைமுகமாக வாழ்ந்து 1985 இறந்து விட்டதாகவும் பல கருத்துக்கள் உள்ளன. 1945 ஆகஸ்ட் 14 முதல் செப்டம்பர் 20 வரை எந்த விமான விபத்தும் தைவானில் ஏற்படவில்லை என அந்நாட்டு அரசு தெரிவித்திருப்பது போஸ் அவ்வாண்டு இறக்கவில்லை என்ற வாதத்திற்கு வலுவூட்டியுள்ளது. இந்திய அரசால் நியமிக்கப்பட்டு இதை பற்றி விசாரித்த முகர்ஜி கமிஷன் நேதாஜி அவ்விமான விபத்தில் இறக்கவில்லை என தெரிவித்துவிட்டது. இந்தியாவில் ஒரிசா மாநிலத்தில் கட்டாக் எனும் இடத்தில் 1897 ஜனவரி 23 வங்காள இந்து குடும்பத்தில் சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்தார். இவரது தந்தையின் குடும்பம் 27 தலைமுறையாக வங்க மன்னர்களின் படைத்தலைவர்களாகவும் நிதி மற்றும் போர் அமைச்சர்களாகவும் பணியாற்றி வந்த பெருமை மிக்க மரபு வழியை உடையது. இவரது தாயார் பிரபாவதி தேவி தத் எனும் பிரபு குலத்தில் இருந்து வந்தவர். 8 ஆண் பிள்ளைகளையும் 6 பெண் பிள்ளைகளையும் கொண்ட இக்குடும்பத்தில் 9வது பிள்ளையாக பிறந்தவரே சுபாஷ் சந்திரபோஸ். சிறுவயது முதலே பல பிள்ளைகளுடன் வளர்ந்தபடியால் சந்திரபோஸ் தன் சிறு வயதில் தாய் தந்தையரை விட தன்னை கவனித்து வந்த தாதியான சாரதா என்பவருடன் பெரிதும் இருந்தார். 5 வயதான போது கட்டாக்கில் உள்ள பாப்டிஸ்ட் மிஷன் ஆரம்ப பள்ளியில் இணைந்த சுபாஷ் 7 ஆண்டுகள் அங்கு கல்வி பயின்றார். பின்னர் தன் உயர் கல்வியை கொல்கத்தா ரேவன்ஷா கல்லூரியில் தொடங்கிய சந்திர போஸ் 1913 தேர்வில் கொல்கத்தா பல்கலைக்கழக எல்லைக்குள் 2வது மாணவராக தேறினார். இவரது தாயார் மிகுந்த தெய்வபக்தி மிக்கவர். அதனால் சுபாஷும் சிறுவயது முதலே விவேகானந்தர் போன்ற ஆன்மீக பெரியார்களின் பால் ஈடுபாடுடையவராயும் அவர்களின் அறிவுரைகளை படித்து வருபவராயும் இருந்தார். இதனால் ஞான மார்க்கத்தின் பால் ஈடுபாடு கொண்டார். துறவரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். எதிலுமே பற்றற்று இருந்ததுடன் தனது 16வது வயதில் வீட்டை விட்டு வெளியேறிய சுபாஷ் சந்திரபோஸ் தன் ஞான வழிக்கான ஆசானை தேடி 2 மாதங்கள் அலைந்தார். அப்போது வாரணாசியில் ராமகிருஷ்ண மடத்தை சேர்ந்த சுவாமி பிரம்மானந்தரை சந்தித்தார். இவருக்கு சுபாஷின் தந்தையையும் குடும்பத்தையும் நன்கு தெரியும். இந்த சந்திப்பு குறித்து பின்னாளில் தனது நண்பரான திலீப் குமார் ராயிடம், யாருக்கெல்லாம் சுவாமி பிரம்மானந்தரது அருள் கிடைக்கிறதோ அவர்கள் வாழ்வே மாறிவிடுகிறது, எனக்கும் அவரது அருளில் ஒரு சிறுதுளி கிட்டியது, அதனால் தான் என் வாழ்க்கையை தேசத்திற்கு அர்ப்பணித்து அதன் பலனை பெற விரும்புகிறேன். இன்னொன்றும் சொல்லிவிடுகிறேன், அதே ராக்கால் மகராஜ் சுவாமி பிரம்மானந்தர் வாரணாசியிலிருந்து என்னை வர சொல்லி என்னை தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். தன் மானசீக ஆசானாக விவேகானந்தரையே ஏற்று வீடு திரும்பினார். துறவர பாதையில் செல்ல விரும்பிய சுபாஷ் சந்திரபோஸ் ஞான மார்க்கத்திற்கு ஏற்ற குரு கிடைக்காததால் தந்தையாரின் வேண்டுகோளிற்கு இணங்கி 1915 கொல்கத்தா பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். அக்காலத்தில் ஆங்கில இனவெறி மிக்க வரலாற்று ஆசிரியரான சி எப் ஓட்டன் என்ற ஆசிரியர் அங்கு கற்பித்தார். அவர் கல்வி கற்பிக்கும் நேரங்களில் பெரும்பாலும் இந்தியர்களை அவமதித்து வந்தார். இவருடன் ஏற்பட்ட சண்டை காரணமாக சுபாஷ் சந்திர போஸும் அவரது நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டதுடன் 2 ஆண்டுகள் வேறெந்த கல்லூரிகளிலும் படிப்பை தொடர முடியாது செய்யப்பட்டனர். இதனால் தன் கல்வியை ஓராண்டு காலம் தொடர முடியாதிருந்த சுபாஷ் சிவார் தாஸ் என்று அறியப்பட்ட சித்தரஞ்சன் தாஸ் மற்றும் சிலரின் உதவியுடன் 1917 ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு 1919 இளங்கலை பட்டப்படிப்பில் முதல் வகுப்பில் தேறியதுடன் மாணவர்களுக்குரிய படைப்பயிற்சியிலும் சிறப்பாக தேறினார். அக்காலத்தில் நாட்டு சூழ்நிலை பற்றி அடிக்கடி வீட்டில் விவாதங்களில் ஈடுபட்ட சுபாஷை பார்த்த அவரது தந்தையார் இவரை அரசியலில் ஈடுபடுத்த விரும்பாது லண்டனுக்கு சிஎஸ் தேர்வுக்கு படிக்க அனுப்பி வைத்தார். தன் படிப்பை தொடர்ந்த போஸ் லண்டனில் நடந்த 1920 இந்திய மக்கள் சேவை படிப்புக்கான இந்திய குடிமை பணி எனப்படும் ஐசிஎஸ் நுழைவுத் தேர்வில் பங்கேற்ற அவர் இந்தியாவிலேயே 4வதாக தேர்ச்சி பெற்றிருந்தார். ஆனால் தன் நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் ஆங்கிலேயனிடம் வேலை செய்யக்கூடாது என கருதி தான் முயற்சியுடன் படித்து பெற்ற தனது பதவியை லண்டனிலேயே பணித்துறப்பு செய்தார். வழக்குரைஞரான சிவார் தாஸ் தன் தொழிலை விட்டுவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றி கொண்டிருந்தார். சுபாஷ் கடிதம் மூலம் சிவார் தாசிடம் தான் தாய் நாடு திரும்பியதும் இந்திய சுதந்திர போரில் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார். அதை ஏற்று சுபாஷ் சந்திர போஸ் வருவதாயிருந்தால் தான் ஏற்றுக்கொள்வதாகவும் பதவி துறந்ததை பாராட்டியும் சிவார் தாசும் மறுகடிதம் அனுப்பினார். இக்காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பியிருந்த காந்தியும் இந்திய அரசியலில் ஈடுபட்டார். இந்திய மக்களும் காங்கிரசின் தலைமையின் கீழ் சுதந்திர எழுச்சி பெற்றிருந்தனர். 1921 மும்பை துறைமுகத்தில் வந்திறங்கிய சுபாஷ் சந்திரபோஸ் மும்பையில் அப்போது தங்கியிருந்த காந்தியையும் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் கலந்தாலோசித்தார். போஸ் சித்தரஞ்சன் தாஸின் கீழ் தொண்டாற்றவே விரும்பினார். போஸை ஏற்றுக்கொண்ட சிவார் தாசும் அவரின் திறமையை நன்கு அறிந்திருந்ததுடன் திறமை மிக்க அவரது குடும்ப பின்னணியையும் அறிந்திருந்தார். இதனால் சிவார் தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக 25 வயதே நிரம்பிய போஸை நியமித்திருந்தார். லண்டனில் கேம்பிரிட்ஜில் படிக்கும் போது மேல் நாட்டு விடுதலை போர் வரலாறுகளையும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிரித்தாளும் சூழ்ச்சிகளையும் நன்கு அறிந்து கற்றிருந்த சந்திரபோஸ் தன் கல்லூரியில் மாணவர்களுக்கு விடுதலை உணர்ச்சி பொங்கும் வண்ணம் சொற்பொழிவு ஆற்றியதுடன் பாடமும் கற்பித்தார். 1922 வேல்சு எனும் இளவரசரை இந்தியாவுக்கு அனுப்ப பிரித்தானிய அரசு தீர்மானித்து இருந்தது. இந்தியாவில் இருந்த பிரித்தானிய ஆதிக்கக்காரர்களும் வேல்சு இளவரசரை வரவேற்க நாடு முழுதும் சிறப்பான ஏற்பாடு மேற்கொண்டிருந்தனர். ஆனால் சுயாட்சி அதிகாரத்தை தரமறுத்த பிரித்தானிய இளவரசரின் வருகையை இந்திய மக்களும் காங்கிரசும் புறக்கணிக்க முடிவு செய்திருந்தனர். மும்பை துறைமுகத்தை வேல்ஸ் இளவரசர் வந்தடையும் போது நாடு முழுதும் எதிர்க்க காந்தி அழைப்பு விடுத்தார். இதனால் சினமுற்ற ஆங்கில அரசாங்கம் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போன்றவற்றுக்கு தடை விதித்தது. இவ்வாறு பொதுக்கூட்டங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்திருந்த போதும் வேல்ஸ் இளவரசர் கொல்கத்தாவுக்கு வருகை தரும் போது கல்கத்தாவில் மறியல் நடத்த காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருந்து கொல்கத்தா தொண்டர் படையின் தலைவராக சந்திரபோஸை நியமித்திருந்தது. தீவிரத்தை அறிந்திருந்த ஆங்கில அரசு போஸின் தலைமையிலான தொண்டர் படையை சட்ட விரோதமானது என அறிவித்து போஸையும் சில காங்கிரஸ் தொண்டர்களையும் கைது செய்தது. மேலும் அவருக்கு 6 மாத கால சிறை தண்டனையும் கிடைத்தது. சில நாட்களின் பின்னர் ஜவஹர்லால் நேரு சித்தரஞ்சன் தாஸ் போன்றோரும் கைதானார்கள். இவ்வாறு அரசியல் கட்சி தலைவர்கள் கைதானதால் மக்கள் மட்டத்தில் இருந்து பெரும் எதிர்ப்பலைகள் கிளம்பின. மேலும் தலைவர்கள் யாரும் இல்லாத போதும் கொல்கத்தாவில் மறியல் சிறப்புற மக்களால் நடக்க பெற்றது. 6 மாதம் கழித்து போஸ் 1922 அக்டோபரில் விடுதலையான போது காந்தியும் ஒத்துழையாமை இயக்கத்தையும் வரிகொடா இயக்கத்தையும் விரிவுபடுத்தியிருந்தார். இடையில் சில காரணங்களுக்காக போராட்டத்தை நிறுத்தியதால் காந்திக்கு எதிராக பல கண்டனங்கள் எழுந்தன. 1922 சிறையிலிருந்து வெளியான சித்தரஞ்சன் தாஸ் கையில் கூடிய காங்கிரஸ் மகாசபைக்கு தலைமை தாங்கினார். சட்டசபை தேர்தல்களில் இந்தியர்கள் போட்டியிட்டு சட்டசபைகளை கைப்பற்றுவதன் மூலம் தான் இந்திய சுதந்திரத்தை விரைவில் பெற முடியும் என சி ஆர் தாசும் மோதிலால் நேருவும் கருதினர். ஆனால் இதை காந்தி ஆதரவாளர்கள் எதிர்த்தனர். தாசுக்கும் காந்திக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. காந்தியின் வழிமுறைகளை தாஸ் கண்டித்தார். காங்கிரஸில் இருந்தபடி சுயாட்சி கட்சி என்ற அமைப்பை தாஸ் தொடங்கினார். காந்திக்கு பதிலடி தர சுயராஜ்யா என்னும் பத்திரிகையை ஆரம்பித்து ஆசிரியர் பொறுப்பை போசிடம் ஒப்படைத்தார். ஜாலியன்வாலா பாக் படுகொலைக்கு தலைமை ஏற்று நடத்திய ஜெனரல் டயரை சுட்டு கொன்றார். உத்தம் சிங் அதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார். காந்தி ஆனால் உத்தம் சிங்கை பாராட்டி கடிதம் அனுப்பினார். போஸ் காந்திக்கும் போஸுக்கும் இடையிலான உரசலை இந்த சம்பவம் அதிகரித்தது. 1928 கொல்கத்தாவில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் மாநாடு காந்தி தலைமையில் கூடியது. சுயாட்சிக்கு எதிர்ப்பு காட்டிய காந்தியின் முடிவை எதிர்த்து பேச காங்கிரஸ் தலைவர்கள் தயங்கினர். கொல்கத்தா மாகாண தலைவரான போஸ் எழுந்தார். காந்தியின் முடிவு தவறு என எதிர்த்தார். காந்தி போஸ் மோதல் ஆரம்பமானது. போஸின் முடிவை நேரு ஆதரித்தார். இதனால் இருவரும் இணைந்து காங்கிரஸில் இருந்தபடி விடுதலை சங்கம் என்ற பெயரில் இயக்கம் ஒன்றை நடத்தினர். காந்தியின் பல முடிவுகளை நேரடியாகவே எதிர்த்தார் போஸ். இதனால் திட்டமிட்டே காரிய கமிட்டியில் இருந்து போஸ் நீக்கப்பட்டார். அவரை போல் சென்னை மாகாணத்தை சேர்ந்த சீனிவாச ஐயரும் நீக்கப்பட்டார். உடனே போஸ் காங்கிரஸ் மிதவாதிகள் கைக்கு போய்விட்டது, அங்கு எங்களுக்கு வேலையில்லை என கட்சியிலிருந்து விலகி சீனிவாச ஐயரை தலைவராக கொண்டு காங்கிரஸ் ஜனநாயக கட்சியை தொடங்கினார். 1939 சுபாஷ் சந்திர போஸ் இரண்டாவது முறையாக காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டார். போஸின் செல்வாக்கு உயர்ந்து வருவதை அறிந்து காந்தி அவருக்கு எதிராக ராஜேந்திர பிரசாத்தையும் ஜவஹர்லால் நேருவையும் போட்டியிடுமாறு வற்புறுத்தினார். அவர்கள் மறுக்கவே பட்டாபி சீதாராமையாவை நிறுத்தினார். போஸ் 1580 வாக்குகளுடன் வெற்றி பெற்றார். சீதாராமையாவின் தோல்வி தனக்கு பெரிய இழப்பு என்று வெளிப்படையாகவே காந்தி தெரிவித்து உண்ணாவிரதம் இருக்க தொடங்கினார். அதனால் அவரை சமாதானப்படுத்த போஸ் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகினார். 1939 அகில இந்திய பார்வார்டு பிளாக் கட்சியை தொடங்கினார். அதன் அகில இந்திய தலைவராக நேதாஜியும் தமிழக தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவரும் பதவியேற்று கொண்டனர். காங்கிரஸ் ஜனநாயக கட்சியின் பார்வட் எனும் ஆங்கில இதழில் ஆசிரியரான நேதாஜி உணர்ச்சி ததும்பும் பல கட்டுரைகளை எழுதினார். இதைத் தொடர்ந்து தேர்தல்களில் மத்திய மாகாண சபைக்கும் கல்கத்தா மாநகராட்சிக்கும் நடைபெற்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி வெற்றி பெற்றது. 1924 மாகாண சபைக்கு மேயராக சி ஆர் தாசும் மாநகராட்சி நிர்வாக அதிகாரியாக போசும் தெரிந்தெடுக்கப்பட்டனர். கொல்கத்தா நகரில் பல சீர்திருத்தங்கள் மேற்கொண்டதுடன் மக்கள் ஆதரவையும் பெற்றனர். இதனை கண்ட அரசு நேதாஜியை ஓர் அவசர சட்டத்தின் மூலம் 1924 விப்பசி 25 நாள் கைது செய்து கொல்கத்தா மத்திய சிறையில் அடைத்தது. மேலும் வங்கத்தில் பிரித்தானிய ஆட்சியை கவிழ்க்க சதிகார இயக்கம் ஒன்று தோன்றி இருப்பதையும் அதில் சிலரையே கைது செய்திருப்பதாயும் போலி அறிக்கையை வெளியிட்டது. நேதாஜிக்கு ஆதரவாய் மக்களும் பல தலைவர்களும் நாடு முழுதும் முழங்கினர். கொல்கத்தா விரைந்த காந்தி உட்பட பல தலைவர்களும் நேதாஜிக்கு ஆதரவை தெரிவித்தனர். இச்சமயத்தில் தான் சுயராஜ்ய கட்சி சட்டசபைகளில் வெற்றி பெற்று ஆற்றி வந்த சீர்திருத்தங்களையும் பணிகளையும் கண்ணுற்ற காந்திஜி சட்டசபை வெளியேற்றம் எனும் கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சியின் கொள்கையே காங்கிரசின் கொள்கை என கூறி இரு கட்சிகளின் கருத்து வேறுபாடுகளை முடித்து வைத்தார். போஸிற்கு ஆதரவான போராட்டங்கள் வலுப்பதை கண்ணுற்ற பிரிட்டிஷ் அரசும் அவரை கடல் கடந்து மாண்டலே சிறைக்கு மாற்றியது. அங்கு காலநிலைகளுடன் நேதாஜியின் உடல் நிலை ஒத்து வராததால் அவர் காச நோய்க்கு ஆளாக நேர்ந்தது. நோயின் தீவிரம் அதிகரித்ததால் சுபாஷும் படுத்த படுக்கையானார். ஆனால் அரசு மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவரை அனுமதிக்கவில்லை. இதனால் காங்கிரஸ் அவரை வெளிக்கொணர ஒரே வழி 1926 தேர்தலில் நேதாஜியை சட்டமன்ற வேட்பாளராய் அறிவிப்பதுதான் என்று முடிவு செய்தது. நேதாஜியும் தன் சேவையை கருதி அதற்கு உடன்பட்டார். இதனால் சிறையில் இருந்தவாறே வேட்பாளர் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். ஆனால் அரசு அவ்வறிக்கையை வெளியிட மறுத்துவிட்டது. வேட்பாளரும் வேட்பாளர் தேர்தல் அறிக்கையும் வெளிவரவில்லை. ஆனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நேதாஜி வெற்றி பெற்றார். துளியும் அசைந்து கொடுக்காத அரசோ நேதாஜியின் உடல் நிலையை கருத்தில் கொண்டு கொல்கத்தா வராமல் சிகிச்சைக்காக ஐரோப்பா சென்று விட வேண்டும், 1930 வரை அவர் அங்கேயே இருக்க வேண்டும் என்றும் இதற்கு போஸ்ட் சம்மதித்தால் விடுதலை செய்ய தயார் என அறிக்கை விட்டது. ஆனால் ஆங்கிலேயர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிய விரும்பாத நேதாஜி இதற்கு முற்றிலும் மறுத்துவிட்டார். இதனால் சிறையிலேயே இருந்ததால் நோய் அதிகரித்து நேதாஜியை படுக்கையில் தள்ளியது. இச்செய்தி வெளியில் பரவி சுபாஷ் பிழைப்பதே அரிது என்றும் அவர் சிறையிலேயே மரணித்து விட்டார் என்றும் வதந்திகள் பரவின. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்ட அரசாங்கம் அல்மோரா சிறைக்கு சந்திரபோஸை கொணர்ந்து மருத்துவ சிகிச்சை அளிக்க சம்மதித்தது. ஆனால் நேதாஜியின் உடல் நிலையின் மோசம் கருதி அவர் இனி பிழைக்கப் போவதில்லை என தீர்மானித்த அரசாங்கம் அவரை நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கல்கத்தா திரும்பியதும் படுக்கையிலேயே தன்னை வெற்றியடைய வைத்த மக்களுக்கு நன்றி கூறி ஓர் அறிக்கை விடுத்தார். நேதாஜி சிறையில் இருந்து வெளிவந்ததும் 1930 சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தார். அங்கு முசோலினி போன்றோரை சந்தித்தார். 1938 காங்கிரசின் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். இரண்டாவது உலக போர் மூண்டதும் இந்திய மக்களின் ஒத்துழைப்பை பிரித்தானிய அரசு கோரியது. ஆனால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவதில் ஈடுபட்டார். இதன் காரணமாக 1940 ஜூலையில் நேதாஜியை அரசாங்கம் கைது செய்து சிறையில் அடைத்தது. உலக போரின் ஆரம்பத்தில் பிரித்தானிய படைகளுக்கு தோல்வியே ஏற்பட்டது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பிரிட்டனின் எதிரி நாடுகளின் ஒத்துழைப்புடன் இந்தியாவை விடுவிக்க வேண்டும் என்று நேதாஜி எண்ணினார். அதற்கு சிறையில் இருந்து வெளியே வர வேண்டும் என்று கருதினார். 1940 நவம்பரில் சிறையில் உண்ணாவிரதம் தொடங்கினார். சுபாஷ் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்பதை பிரித்தானிய அரசு அறிந்திருந்தது. எனவே உண்ணாவிரதத்தை கைவிடும்படி அவரிடம் அதிகாரிகள் கெஞ்சினார்கள். ஆனால் சுபாஷ் இணங்கவில்லை. உண்ணாவிரதம் தொடங்கி ஒரு வாரம் ஆயிற்று. நேதாஜியின் உடல் நிலை மோசம் அடைந்தது. வேறு வழியின்றி நேதாஜியை அரசாங்கம் விடுதலை செய்தது. ஆனால் அவர் வீட்டை சுற்றி ரகசிய காவலர்கள் சாதாரண உடையில் 24 மணி நேரமும் கண்காணித்தபடி இருந்தனர். எப்படியும் இந்தியாவிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்று நேதாஜி தீர்மானித்தார். வெளிநாடு செல்ல உதவுவதாக அவருடைய நண்பர்கள் சிலர் வாக்களித்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவருடைய அறையில் ஜனவரி 26, 1941 அன்று இரவிலிருந்து காணப்படவில்லை என்றும் இருப்பிடம் பற்றி இதுவரை தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் தகவல் வெளியிடப்பட்டது. 1941 ஜனவரி 15 நாள் நேதாஜி ஒரு முஸ்லிம் தாடி வைத்துக் கொண்டு மாறுவேடத்தில் தப்பிச் சென்றார். ஒரு காரில் கொல்கத்தாவிலிருந்து தொடர் வண்டியில் 2ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். பெசாவர் நகரை அடைந்து இந்தியாவின் எல்லையை கடந்தனர். பின்னர் ஆப்கானிஸ்தான் சென்றார். அங்கு இத்தாலி நாட்டு தூதரக அதிகாரிகளுடன் நேதாஜி தொடர்பு கொண்டு இத்தாலிக்கு செல்ல அனுமதி வாங்கினார். ரஷ்யா வழியாக இத்தாலிக்கு செல்ல வேண்டும் என்பது நேதாஜியின் திட்டம். ஆனால் எதிர்பாராத விதமாக ஜெர்மனிக்கு வருமாறு ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. அதை ஏற்ற நேதாஜி தொடர்வண்டி மூலம் மாஸ்கோ சென்று அங்கிருந்து ஜெர்மன் தலைநகரான பெர்லினுக்கு போய் சேர்ந்தார். அவர் ஜெர்மனி வந்து சேர்ந்த செய்தியை மார்ச் 28 ஜெர்மனி பத்திரிகைகள் வெளியிட்டன. அப்போதுதான் அவர் இந்தியாவில் இருந்து மாறுவேடத்தில் தப்பிச் சென்ற விடயமே பிரித்தானிய அரசுக்கு தெரிந்தது. ஜெர்மனியில் நேதாஜிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஹிட்லரை நேதாஜி சந்தித்து பேசினார். இந்தியாவின் விடுதலைக்கு முழு ஆதரவு தருவதாக ஹிட்லர் உறுதி அளித்தார். சுதந்திர இந்திய மையம் என்ற அமைப்பை 1941 தொடங்கி ஆசாத் ஹிந்த் என்ற ரேடியோவையும் உருவாக்கி சுதந்திர தாகத்தை அங்கிருந்த இந்திய மக்களிடம் விதைத்தார். நாட்டுக்கு என தனி கொடியை உருவாக்கி ஜனகணமன பாடலை தேசிய கீதமாக அறிவித்தார். ஜெர்மனி இத்தாலியின் உதவி கிடைக்காது என தெரிந்தபின் ஜப்பான் செல்ல முடிவு செய்து போர்க்காலத்தில் நீர்மூழ்கி கப்பல் மூலம் ஜப்பான் சென்று ராணுவ ஜெனரல் டோஜோவை சந்தித்து உதவி கேட்டார். உதவிகள் தயாரானது. பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ராஷ் பிஹாரி போஸால் உருவாக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த இந்திய தேசிய இராணுவத்தை மீள் உருவாக்கம் செய்து அதன் தலைவரானார் சுபாஷ். சுதந்திரத்திற்கு போராடி நாட்டிற்காக உயிர் தர இளைஞர்கள் வேண்டுமென ஆட்கள் திரட்டி பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்தியாவில் அனைவரும் காந்தியின் அகிம்சை வழி போராட்டத்தை விரும்பி சென்றமையால் இராணுவத்திற்கு சிலரே செல்ல நேர்ந்தது. தமிழகத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் சுமார் 60க்கும் மேற்பட்ட தமிழர்கள் இராணுவத்தில் இணைந்தனர். சுதந்திர அரசு பிரகடனத்தை 1943 அக்டோபர் 21 சிங்கப்பூரில் நடந்த மாநாட்டில் போஸ் வெளியிட்டார். டிசம்பர் 29 அரசின் தலைவராக தேசிய கொடியை ஏற்றினார். அவற்றை ஜப்பான், இத்தாலி, ஜெர்மனி, சீனா உட்பட 9 நாடுகள் ஆதரித்தன. பர்மாவில் இருந்தபடி தேசிய படையை இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். ஆனால் பிரித்தானிய படைகள் முன் தாக்கு பிடிக்க முடியாமல் இப்படி தவித்தது. மனம் தளராமல் இந்தியாவின் எல்லைக்கோடு வரை வந்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று குவித்தது. பிரித்தானிய படை இந்திய தேசிய படை தோல்வியை தழுவியது. அது மட்டுமல்ல, ஜப்பான் 2ம் உலகப் போரில் சரணடைந்தது. எனவே போரை முன்னெடுத்து செல்ல முடியாத நிலைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஆளானார். கல்கத்தா உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி பி வி சக்ரவர்த்தி எழுதிய கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி பின்வருமாறு. சட்டமறுப்பு இயக்கம் நேரடியாகவே இந்திய சுதந்திரத்தை வழிநடத்தியது என்பதற்கு எந்த அடிப்படையும் இல்லை. காந்தியின் பிரச்சாரங்கள் இந்தியா சுதந்திரத்தை அடைவதற்கு கிட்டத்தட்ட 14 வருடங்களுக்கு முன்பே நீர்த்து போய்விட்டது. 1ம் உலகப் போரின் போது ஆயுத கிளர்ச்சிகளின் மூலம் நாட்டை விடுதலை செய்வதற்கு போர்த்தளவாடங்கள் வடிவத்தில் ஜெர்மானியர்களின் அனுகூலத்தை இந்திய புரட்சியாளர்கள் கோரினர். ஆனால் இந்த முயற்சி வெற்றி பெறவில்லை. 2ம் உலகப் போரின் போது சுபாஷ் போஸ் இதே முறையை பின்பற்றி இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். அற்புதமான திட்டமிடல் மற்றும் துவக்க நிலை வெற்றிகள் இருந்த போதிலும் சுபாஷ் போஸின் வன்முறை பிரச்சாரம் தோற்று போனது. இந்திய சுதந்திரத்திற்கான போர் ஐரோப்பாவில் ஹிட்லராலும் ஆசியாவில் ஜப்பானும் மறைமுகவாகவேனும் பிரிட்டனுக்கு எதிராக போர் புரிவதாக இருந்தது. இவை எதுவும் நேரடியாக வெற்றி பெறவில்லை. ஆனால் இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்த மற்ற 3ன் ஒட்டுமொத்த விளைவுதான் இது என்பதை ஒரு சிலர் மறுக்கின்றனர். குறிப்பாக இந்திய தேசிய இராணுவத்தின் விசாரணையின் போது வெளிப்பட்டவை அது இந்தியாவில் உருவாக்கிய எதிர்வினையானது. ஏற்கனவே போரினால் வலுவிழந்திருந்த பிரிட்டிஷாரின் வெளியேறுவது என்ற திட்டத்தை உருவாக்கியது. இந்தியாவில் தங்கள் அதிகாரத்தை பாதுகாத்திடுவதற்கு சிப்பாய்களின் விதுவாத்தை இனிமேலும் சார்ந்திருக்க முடியாது என்பதும் காரணமாகும். இதுதான் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறுவது என்ற இறுதி முடிவிற்கு பெரும் தூண்டுதலாக இருந்திருக்க முடியும். பிப்ரவரி 13, 1933 உடல்நிலை சரியில்லை என வியன்னா சென்றவர். அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளான செக்கோசிலோவாக்கியா, போலந்து, ஹங்கேரி, இத்தாலி, ஜெர்மனி என பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளில் இருந்த இந்திய இளைஞர்களை சந்தித்து நாட்டின் விடுதலையை பற்றி பேசி ஒத்துழைப்பு கேட்டார். ஐரோப்பாவின் அரசியல்வாதிகளையும் ஆட்சியாளர்களையும் சந்தித்து விடுதலைக்கு உதவும்படி கேட்டார். 1935 முசோலினியை சந்தித்து ஆதரவு கேட்டார். பயணத்தில் ஆஸ்திரியாவை சேர்ந்த எமிலியின் அறிமுகம் கிடைத்தது. அவரை தனது உதவியாளராக்கி கொண்டார். உடல் நலம் தேறியது. அதற்கு எமிலியும் ஒரு காரணம். இருவருக்குள்ளும் காதல் அரும்பியது. 1937 டிசம்பர் 27 எமிலியை போஸ் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு நவம்பர் 29 1942 அனிதா போஸ் என்ற ஒரு மகள் வியன்னாவில் பிறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் பிரித்தானியாவிற்கு எதிரான போராட்டத்திற்கான பெரும் தூண்டுதல் மூலமாக பகவத்கீதையை கருதினார். அவரது சொந்த சாமான்கள் கொண்ட சிறு கையொன்றில் மிகச்சிறிய பகவத்கீதை புத்தகத்தையும் துளசி மாலையையும் மூக்கு கண்ணாடியையும் மட்டுமே வைத்திருந்தார். சுவாமி விவேகானந்தரின் சர்வமயவாதம் பற்றிய கற்பித்தலும் தேசியவாத சமூக சிந்தனையும் சீரமைப்பு எண்ணங்களும் சிறு வயதிலேயே இவரிடம் தாக்கத்தை ஏற்படுத்தின. இந்து சமய ஆன்மீக கருத்துக்களே இவரின் பின்னாலேய அரசியல் சமூக எண்ணங்களுக்கு வித்திட்டதாக பல அறிஞர்கள் கருதுகிறார்கள். இந்து ஆன்மீகத்தின் தாக்கம் இருந்தாலும் இவரிடம் மதவெறியோ பழைமைவாதமோ இருக்கவில்லை. சுபாஷ் தன்னை சமதர்மவாதி என அழைத்து கொண்டார். இந்தியாவில் சமதர்ம கொள்கையின் முன்னோடி சுவாமி விவேகானந்தர் என நம்பினார். போஸ் இந்தியாவுக்கு நிபந்தனையற்ற முழுவிடுதலை வேண்டும் என்ற உறுதியுடன் அதற்கான பரப்புரையை செய்தார். அதே நேரத்தில் இந்திய காங்கிரஸ் சபை படிப்படியாக விடுதலை பெறுவதை ஆதரித்தது. மேலும் முழு விடுதலைக்கு பதில் பிரித்தானியாவின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இந்தியா இருக்க விரும்பியது. லாகூரில் நடைபெற்ற காங்கிரசு கருத்தரங்கில் முழு விடுதலை பெறுவதை தன் குறிக்கோளாக ஏற்றுக்கொண்டது. போஸ் இருமுறை தொடர்ச்சியாக காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காந்தியுடன் ஏற்பட்ட கொள்கை வேறுபாடு காரணமாக தலைவர் பதவியில் இருந்து விலகினார். விலகியதும் கட்டுப்பாடுகள் தகர்ந்ததால் காங்கிரசின் வெளிநாட்டு உள்நாட்டு கொள்கைகள் தவறானவை என கண்டித்தார். காந்தியின் அறவழி போராட்டத்தால் இந்தியாவிற்கு விடுதலை வாங்கி தர முடியாது என்றும் பிரித்தானியருக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடுவதே விடுதலைக்கான வழி என்றும் கருதினார். இவர் பார்வட் பிளாக் என்ற அரசியல் கட்சியை தோற்றுவித்தார். இரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு விடுதலையை பெற்று தருகிறேன் என்பதே இவரின் புகழ்பெற்ற சூளுரையாக இருந்தது. இரண்டாம் உலக போரின் போதும் இவர் தன் நிலையை மாற்றிக் கொள்ளவில்லை. அப்போது பிரித்தானியாவின் பலவீனத்தை பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்து சோவியத் ஒன்றியம், நாட்சி ஜெர்மனி, நிப்பான் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து இந்தியாவில் பிரித்தானியரை தோற்கடிக்க உதவி வேண்டினார். நிப்பானியர்களின் துணையுடன் தென்கிழக்கு ஆசியாவில் இருந்த இந்திய தொழிலாளர்களை கொண்டும் நிப்பான் பிடித்து வைத்திருந்த பிரித்தானிய படையில் இருந்த இந்திய போர்க்கைதிகளை கொண்டும் இந்திய தேசிய இராணுவத்தை மறுசீரமைத்து வழிநடத்தினார். இவர் தன் இந்திய தேசிய இராணுவத்தில் பெண்களுக்கென தனி பிரிவான ஜான்சிராணி படையை தொடங்கியவர். ஒரு முறை ஜான்சிராணி படை கூடார பகுதிக்குள் இவர் நுழைந்ததை வேறு யாரோ என்று எண்ணி கோவிந்தம்மாள் என்னும் பெண் அதிகாரி அவரை தடுத்து நிறுத்தினார். அதை பொருட்படுத்தாமல் அவருக்கே அப்படையின் உயரிய விருதான லான்ச்சு நாயக் விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் உலக போரில் ஜெர்மனி, இத்தாலி தோற்கடிக்கப்பட்டு அச்சு நாடுகள் சார்பில் நிப்பான் மட்டுமே போரில் இருந்தது. நிப்பான் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த மஞ்சூரியா, மேல் ருசியா படையெடுத்து அதை ஆக சுட்டு 9/20/1945 வரை நடந்த போரில் முழுமையாக கைப்பற்றி கொண்டது. பாங்காக்கில் இருந்த நிப்பானிய தொடர்பு அதிகாரி நேதாஜி பாங்காக்கில் இருந்து டோக்கியோ வழியாக மஞ்சூரியாவை அடைந்து அங்கிருந்து இருசியாவை அடைய ஒத்துக்கொண்டார். 1/23/1945 அன்று நிப்பானிய செய்தி நிறுவனம் 1/18/1945 அன்று தாய்பேயில் வானூர்தி தளத்தில் நடந்த விபத்தில் போஸ் இறந்ததாக அறிவித்தது. ஆனால் தைவான் நாடு அப்படி ஒரு வானூர்தி விபத்து நடக்கவில்லை என கூறி மறுத்தது. இந்த செய்தி இந்திய மக்களை நிலைகுலைய செய்தது. நேதாஜி இறந்து விட்டார் என்பதை பலர் நம்பவில்லை. நேதாஜி இறந்து விட்டார் என்றால் அவர் உடலை ஏன் இந்திய மக்களிடம் ஒப்படைக்கவில்லை என்று கேட்டனர். ஆயினும் நேதாஜியுடன் பயணம் செய்து படுகாயத்துடன் தப்பிய ஹபீபுர் ரஹிமான், நேதாஜியின் உடல் தகனம் செய்யப்பட்டதை என் கண்ணால் பார்த்தேன் என்று கூறினார். ஆயினும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முதன் முதலாக மற்றும் பல தலைவர்கள் நேதாஜி உயிருடன் இருக்கிறார் என்றே கூறி வந்தனர். சிலர் அவர் துறவி வேடத்தில் இந்தியாவில் வசிப்பதாகவும் சிலர் அவர் சோவியத் ஒன்றியத்துக்கு தப்பி சென்று விட்டதாகவும் நம்புகின்றனர். இந்தியா சுதந்திரம் அடைந்த பின் 1956 ஏப்ரல் மாதம் முன்னாள் பிரதமர் நேரு ஆட்சியின் போது நேதாஜி பற்றிய உண்மைகளை கண்டறிய மூவர் கொண்ட ஷானவாஸ் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அந்த ஆணையம் டோக்கியோ, சைகோன், பாங்காக் உள்பட பல இடங்களுக்கு சென்று விசாரணை நடத்தியது. இறுதியில் ஆணையத்தின் 3 உறுப்பினர்களில் 2 பேர் வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை, டோக்கியோவில் உள்ள புத்தர் கோவிலில் இருப்பது அவருடைய அஸ்திதான் என்று அறிக்கை கொடுத்தனர். 3வது உறுப்பினர் சுரேஷ் சந்திரபோஸ் நேதாஜியின் அண்ணன் இதை ஏற்க மறுத்து தனி அறிக்கை கொடுத்தார். அதன்படி 1970 ஜூலை மாதம் முன்னாள் பிரதமர் இந்திரா ஆட்சியின் போது ஓய்வு பெற்ற பஞ்சாப் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி டி கோசலாவை கொண்ட ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டது. அவர் நிப்பான், தைவான் உள்பட பல நாடுகளுக்கு சென்று விசாரணை நடத்தி வானூர்தி விபத்தில் நேதாஜி இறந்தது உண்மை என்று உறுதி செய்து அறிக்கை தந்தார். 1999 முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் ஆட்சியின் போது முகர்ஜி ஆணையம் என 3 ஆணையங்கள் நியமிக்கப்பட்டது. இதில் முகர்ஜி ஆணைய அறிக்கை 2006 மே 17 நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. ஜஸ்டிஸ் முகர்ஜி கமிஷன் சமர்ப்பித்த அறிக்கையில் நேதாஜி விமான விபத்தில் இறக்கவில்லை என்றும் சோவியத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்று இருக்கலாம் என்றும் கூறியது. அதனாலும் நேதாஜி மரணம் குறித்து தெளிவான முடிவுக்கு வரவில்லை. உத்தரப்பிரதேசத்தில் 1985 வரை வாழ்ந்த இந்து துறவி பகவானி அல்லது கும்னமி பாபா என்பது சுபாஷ் சந்திர போஸ் என சிலர் நம்புகின்றனர். 4 சம்பவங்கள் அத்துறவி போஸ்தான் என நம்ப காரணமாகின. அத்துறவியின் மரணத்தின் பின் அவரது உடைமைகள் நீதிமன்ற உத்தரவின்படி உடைமையாக்கப்பட்டன. இது பின்பு முகர்ஜி ஆணையத்தினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. துறவி மரணமானதும் முகம் அமிலம் மூலம் சிதைக்கப்பட்டு எரியூட்டப்பட்ட சம்பவம் ஐயப்பாட்டிற்கு காரணமாகியது. கையெழுத்தியல் நிபுணர் பி லால் வாக்குமூலத்தில் பகவானி மற்றும் போஸின் கையெழுத்துக்கள் ஒத்து போயின என்றார். ஆயினும் முகர்ஜி ஆணையம் மேலதிக சான்று வேண்டுமென அதனை நிராகரித்த அதேவேளை இந்திய அரசின் போஸின் இறப்பு 1945 நடைபெற்றது என்ற பார்வையையும் ஏற்று கொள்ளவில்லை. ஆகவே பகவானிதான் போஸ் என்ற நம்பிக்கை மேலும் வலுப்பட்டது. இந்திய தேசிய இராணுவம் நெருக்கடியான நிலையில் இருந்தபோது 15 ஆகஸ்ட் 1945 அவர் இறுதியாக அறிக்கை வெளியிட்டார். அதன்படி இந்தியா நமது வரலாற்றில் நாம் சற்றும் எதிர்பாராத நெருக்கடியில் சிக்கியுள்ள இந்த நேரத்தில் உங்களுக்கு சிலவற்றை கூற விரும்புகிறேன். இந்த தற்காலிக தோல்வியால் மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் உணர்வுகளை தளர விடாதீர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்தியாவின் எதிர்காலத்தின் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை தவறாக மதிப்பிட்டு விடாதீர்கள். இந்தியாவை நிரந்தரமாக அடிமை தலையில் கட்டி வைக்கும் ஆற்றல் இந்த உலகில் எந்த சக்திக்கும் இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு அல்ல, விரைவில் இந்தியா விடுதலை அடையும். ஜெய் ஹிந்த். 1992 சுபாஷ் சந்திரபோஸுக்கு இறப்புக்கு பின்னான இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஆனால் விருது வழங்கும் குழுவால் சுபாஷ் சந்திர போஸின் இறப்பு குறித்த ஆதாரங்களை தர முடியவில்லை. எனவே உச்ச நீதிமன்ற ஆணையின்படி இவ்விருது திரும்ப வாங்கப்பட்டது. சுபாஷ் சந்திர போஸ் தொடர்பான இரகசிய ஆவணங்களை மேற்கு வங்காள அரசு 17 செப்டம்பர் 2015 அன்று வெளியிட்டது.